தாவீது எருசலேமுக்கு மீண்டுமாக அரசன் ஆவதற்கு அவர் வந்துகிட்டு இருக்கார். தன்னுடைய மகனால் ஏற்பட்ட கலகம் அது முற்றிலுமா ஒளிந்து போனது, மகனும் இறந்து விட்டான். அத முடிச்சுட்டு இவர் வரும்போது பல கேரக்டர்ஸ் அவர் சந்திக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஷிமாய் அப்படின்ற ஒருத்தனை அவர் சந்தித்தாரு, அதுக்கப்புறம் மெஃபிபோஷெத் சந்தித்தாரு, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், மிஸ் பண்ணல வேணும்னு தான் ஸ்கிப் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு கோத்திரங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு மனுஷனை பத்தி நம்ம படிக்க போறோம். தாவீதுடைய வாழ்க்கையில வந்து போன எத்தனையோ கேரக்டர்ஸ் உங்களுக்கு மனசுல தெரிஞ்சிருக்கலாம், ஞாபகம் இருக்கலாம். ஜோனாதன் நம்ம மறக்கவே முடியாது, சவுல மறக்க முடியாது, வெற்றிபாவை மறக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம படிக்க போற கேரக்டர் உங்க யாருக்கும் ஒருவேளை தெரியாம கூட இருக்கும், அதை எனக்கும் இது வரைக்கும் தெரியாது, அதனாலதான் ஒரு நம்பிக்கையா சொல்ல முடியும். அநேக பேருக்கு இந்த கேரக்டர், இந்த கிராண்ட் மனுஷனை பத்தி அவனுக்கு தெரியாது. அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான பாடல்களை நாம் படிக்க போறோம். அவர் தான், அவருடைய பேர் இங்கிலீஷ்ல பார்சிலாய் அப்படின்னு இருக்கு. தமிழ்ல வாசிக்கிறவங்க ஒருத்தரும் காணும், அதனால பார்சிலா பார்சிலாய் அப்படின்னு இருக்கு. ரொம்ப வயதான மனுஷன், 80 வயசு. 80 வயசுல எங்க யாராவது இருக்கீங்களா தெரியல, ஆனா அவருக்கு 80 வயசு. அவர்கிட்ட இருந்து முக்கியமான ஞானத்தின் பாடங்களை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஏன் இவர் வயசானவரை எங்க பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டு காரணங்கள். ஒண்ணு, வாலிபர்களா இருக்கிற வாலிபர்களோ மிடில் ஏஜா இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து இருக்கிற நீங்க எல்லாருமே 80 வயசு இல்லாதவங்க, இவர்கிட்ட இருந்து முக்கியமான நித்திய பாடங்களை, நித்திய ஞானத்தை நம்ம படிச்சுக்கலாம் இல்லைங்களா. அதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் உபாகமோ 32:28 அவர்கள் யோசனை கெட்ட ஜாதியும் அவர்களுக்கு உணர்வும் இல்லை. யோசனையே இல்லாத ஒரு ஜெனரேஷன் இவங்க, ஒரு உணர்வும் இல்லை. அதுக்கு என்ன அடுத்தது என்ன சொல்றாரு, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா, தங்களுடைய கடைசி நாட்களை சிந்திக்காமல் இருக்கிறார்கள். அவங்களுடைய கடைசி இது வாழ்க்கை எங்க போவோம், எங்க போய் முடியும்ன்றத சிந்திக்காம இருக்கிறார்கள். இதை உணர்ந்து அவர்கள் உணர்ந்தால் ஞானமடைந்து அவர்களுக்கு நலமா இருக்கும். நம்ம வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குது, நம்ம ஒரு நாள் நம்ம என்ன ஆவோன்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து வாழ்க்கைய நடத்தினாங்கன்னா ரொம்ப ஞானமா வாழ்க்கைய நடத்துவாங்க. கொஞ்சம் கூட அதை பத்தி எண்ணம் இல்லாம லேட்டர் டேஸ் என்ன ஆகும்னு தெரியாம குதிக்கிறாங்க, அறிவில்லாத மிருகங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. அதைத்தான் அவரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது. ஆகவே இந்த பழைய மனுஷனை, வயதான மனுஷனை பார்த்து நம்ம ஞானத்தை படிப்போம். சொல்லி முடியாத, மதிப்பிட முடியாத ஞானத்தை நம்ம இவர்கிட்ட இருந்து படிக்கலாம். தாவீதோடு இவர் பண்ணுகிற சம்பாஷணையில அருமையான காரியங்களை நம்ம பார்த்து நம்ம படிக்கலாம். அது மாத்திரம் இல்லாம, நமக்கு மத்தியில வயதானவர்கள் இருக்கும் போது, நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்துல, நம்ம சர்ச்சில் இருக்கும் போது அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும், அவங்க கடந்து வருகிற அந்த கஷ்டமான காலம் என்ன என்பதை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்களோடு இன்னும் பரிதவிப்போடு நடந்து கொள்ள, ஒரு அவங்களுக்கு மரியாதையோடு நடந்து கொள்ள நமக்கு உதவியா இருக்கும் இல்லைங்களா. அந்த பாடத்தை நம்ம அதுக்கு தான் படிக்கணும். ஏங்க தாத்தாவை பத்தி எல்லாம் எங்களுக்கு சொல்லி தரீங்க அப்படின்னு பசங்க நீங்க கேட்டீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் வி லேர்ன் விஸ்டம் அவர்கிட்ட இருந்து படிச்சுக்க போறோம். அடுத்ததாக, வயதா இருக்கிற உங்களுக்கு நீங்க இது ரொம்ப உங்களுக்கு பலம் கொடுக்கும், ரொம்ப உற்சாகப்படுத்தும். ஏன்னா நீங்க கடந்து வருகிற இந்த கஷ்டமான போராட்டமான ஒரு காலகட்டம் வந்து ஒரு இயற்கைக்கு மாறானது அல்ல. எத்தனையோ உங்களுக்கு முன்பதாக போன தேவனுடைய மனுஷர்கள் இதைதான் கடந்து போயிருக்காங்க, இதைத்தான் சந்திச்சு போயிருக்கிறாங்க. அதை பார்க்கும் போது உங்களுக்கு பெரிய பலனா இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். மூணு தலைப்புல இந்த பகுதியை முதல்ல புரிஞ்சுக்குவோம், அப்புறம் பயன்பாடுக்கு போகலாம். மூணு தலைப்பு. முதலாவது, யார் இந்த பார்சிலாய், யார் இந்த பார்சிலாய்? ரெண்டாவது, தாவீது அவருக்கு கொடுக்கிற ஒரு அழைப்புதலை பார்க்கலாம். ஒரு அழைப்புதல், ஒரு இன்விடேஷன் அவர் கொடுக்கிறாரு, அதை பார்க்கலாம். மூன்றாவதாக, இந்த மனிதன் தாழ்மையோடு அதை மறுக்கிறது, பக்தியான விதத்துல ஒரு காட்லி ரிஃப்யூசல் வாங்க, ஒரு பக்தியான விதத்துல அதை மறுக்கிறது, அந்த இன்விடேஷனை மறுக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, யாரு இந்த பார்ஜில்லாய் 32வது வசனத்துல என்ன நமக்கு போட்டிருக்கு? பார்ஜில்லாய் படிங்க,
எண்பது வயசு
சென்ற கிழவனாக இருந்தார். கிழவன் தமிழ்ல போட்டாங்க, வெரி ஓல்ட் மேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. ராஜா மகானேயம் தங்கி இருக்கும் போது அவரை பராமரித்து வந்தான், அவரை பராமரித்து வந்தான். பார்ஜிலா வந்து ஒரு மனுஷர், தாவீது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், எருசலேமை கடந்து அந்த யோர்தானை கடந்து போய் மகானேயம்ல இருக்கும் போது அவசரமா அவர் ஓடினாரு, சாப்பாடு எடுத்துட்டு போல, துணி எடுத்துட்டு போல, தன்னுடைய எந்த மன நிலைமையில அவர் போயிருப்பாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். எவ்வளவு கஷ்டம் தாவீதுக்கு, தான் இத்தனை வருஷம் சின்ன வயசுல இருந்தே கோலியாத்துக்கிட்ட சண்டை போட்டு தன் தேசத்துக்காக நின்ன மகன், தன் தேச பற்றுள்ள மகன், தன் தேசத்துக்காக எல்லா சத்துருக்களை ஒடுக்கி ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த, இத்தனை வருஷம் அந்த தேசத்துக்காக அவர் உழைச்சார். அவர் கடைசி நாட்கள்ல இந்த மாதிரி அவருக்கு விரோதமா தேசமே எழுந்திருச்சு, எல்லா கோத்திரங்கள் எழுந்திருச்சு, அவருக்கு எவ்வளவு மனசு உடைஞ்சிருக்கும். அது எல்லாத்த விட இது எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்து நடத்தினது யாரு? தான் நேசிக்கிற சொந்த அருமையான பையன். எவ்வளவு மனசு உடஞ்சி போய், ஐயோ என்ன நேசிக்கிறவங்க யாரும் இல்லையா, எல்லாரும் என்ன விரட்டி நிராகரிக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் மனசே நொறுங்கி போன உடஞ்ச நிலையில, கை எல்லாரும் கைவிட்ட நிலையில இருளான நேரத்துல போய் மானேயம் போகும்போது 17வது அதிகாரத்துல அவருக்கு அந்த நெஞ்சே இருள் நேரத்துல உடஞ்ச நேரத்துல அந்த நெஞ்ச ஒட்ட வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஆறுதல் பராமரிப்பு செஞ்சது யாரு? பார்ஜில்லா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவருதான் வந்து அவருடைய மாட்டு வண்டிகள்லயும் வாகனங்கள்லயும் கழுதைகள் மேலையும் துணியையும் சாப்பாடியும் எடுத்துட்டு வந்து வேதம் வந்து அவர் நிறைய காரியங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு போட்டிருக்கலாம். அங்க என்ன நமக்கு ஞாபகம் இருக்கா? பெட், பெட்ஷீட், கோதுமை, எந்த பருப்பு எடுத்துட்டு வந்தாரு, தேனு, தயிர், பால், ஆடு எல்லாம் லிஸ்ட் ஏன் போட்டிருக்குன்னா, இதெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த சூழ்நிலையில தாவீதுக்கு மிகப்பெரிய உதவியா அது இருந்துச்சு, உதவியா இருந்துச்சு. சில நேரங்கள்ல நம்ம நேசிக்காம நம்ம நிராகரித்து நம்ம ரொம்ப லோவா இருக்கும் போது யாராவது நம்மளை பார்த்து பராமரித்து ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா நம்ம அதை மறப்போமா? நம்ம மத்தவங்களுக்கு சொல்லும் போது, ஐயோ அவங்க வந்தாங்க, என்ன எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா, 2 kg ஆப்பிள் எடுத்துட்டு வந்தாங்க, 2 kg இது பிரெட், 4 வாங்கிட்டு வந்தாங்க, 4 பன்னு வாங்கிட்டு வந்தாங்க, இதெல்லாம் இருந்து நான் வச்சு சாப்பிட்டேன், அந்த நேரத்துல யாரும் உதவிக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு தாவீதுக்கு அது மிகப்பெரிய உதவியா இருந்துச்சு. அதனாலதான் அந்த லிஸ்ட் கூட மறக்காம அவர் அப்படியே மனசுல வச்சிருக்கிறார். இப்போ அந்த கஷ்டமான நேரத்துல உதவி செய்த மனிதன் அதை தாவீது மனசுல வச்சிருக்கிறாரு. அந்த கஷ்டமான நேரத்துல மாத்திரம் இல்ல, இப்ப அவர்தான் அந்த பார்ஜில்லா. ஓகே, அந்த அந்த 80 வயசுல அதெல்லாம் செய்யறது ஈஸியா யோசிச்சு பாருங்க, நீங்க போய் செய்வீங்களா? 80 வயசுல அதெல்லாம் போட்டுக்கிட்டு எவ்வளவு பெரிய என்டர்பிரைஸ் அது, பொருளா கேட்டரிங் சர்வீஸ் பண்ணணும்னா தாவீது இருக்கிற வரைக்கும் பராமரித்தார், பர்சனலா இருந்து அந்த தாவீதுக்கு ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு இருக்கும்படி பாத்துக்கிட்டார். ரொம்ப கஷ்டம், ஆனா ராஜாக்கு நான் செய்வேன் அப்படின்னு செஞ்சிருக்காரு. அவர் ரொம்ப பணக்காரன்னு போட்டிருக்கு, அவனால சண்டை போட முடியாது, தாவீதுக்கு அப்சலமுக்கு விரோதமா சண்டை போட முடியாது. அவருக்கு இருந்ததெல்லாம் தனக்கு இருந்த வசதி, தனக்கு இருந்த பணம், அந்த பணத்தை வச்சு அந்த ராஜாவை வசதி வச்சு என்னால் முடிஞ்சதை நான் செய்ய, அதுதான் அவருடைய மனநலன். பாருங்க, தேவ ராஜ்யத்துல பல விதத்துல ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்யலாம், ஒரே விதத்துல இல்ல, எல்லாருமே பிரசங்கிகளா இருக்க முடியாது இல்லைங்களா? ஆனா பிரசங்க வேலை தான் ஒரே வேலைன்னு நம்ம நினைக்க கூடாது, எத்தனையோ வேலைகள் இருக்கு தேவ ராஜ்யத்துல இல்லைங்களா? சிலமான பாரமான காரியங்களை தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கும், பாடி நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கு உதவி செய்யலாம். இப்போ நீங்க சில பேர் டெக்னிக்கலா இப்படி எல்லாம் ஆப்ரேட் பண்ணி அதெல்லாம் வீடியோஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்றீங்க, அவங்க சில பேர் இப்ப கிச்சு நம்முடைய மெசேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி, இதெல்லாம் தேவ ராஜ்யத்தின் வேலை. இப்போ எலிசபெத் அம்மா அந்த காஸ்பல் மீட்டிங் கூப்பிடும் போது அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்க அட்டன் பண்ண பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்களா அந்த ஃபீட்பேக் கொடுக்கறது, தொடர்ந்து அவங்க ஃபாலோ அப் பண்றது, இதெல்லாம் தேவ ராஜ்யத்தின் என்னால முடிஞ்சது என்ன அப்படின்னு பல வேலைகள். அதுல ஒரு முக்கியமான வேலை, இந்த வயசான நேரம் அவரு முக்கியமான ஒரு வேலையை அவரு செய்யறாரு. அதுல ஒரு முக்கியமான வேலை தான் பொருளாதார சப்போர்ட் கூட. என்னால நிறைய செய்ய முடியாதுங்க, எனக்கு ரொம்ப பிஸி, எனக்கு ரொம்ப வேலை, ஆனா நான் பைனான்சியலா சப்போர்ட் பண்றேன், அதை மறுக்க முடியாது. அதுங்களா அதை ஊரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா, நம்ம கேட்டுக்கிட்டு இல்ல, ஆனா அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம் தான், அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அது அது இருந்தா அந்த மாதிரி இருந்தா தானே இந்த மாதிரி பில்டிங் நம்ம வாங்க முடியும் இல்லைங்களா, தானா வந்துருதா இல்லைங்களா. இப்போ ஒரு நல்ல ஸ்பீக்கர் செட்டு போட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறோம்னா அதெல்லாம் சில பேர் நீங்க உதவி செஞ்சதுனால தான் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. இன்னும் வரப்போற பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம தான், நம்ம தான் எல்லாம் செலவெடுத்து நடத்தணும்னு இருக்கிறோம். இன்னும் அந்த மாதிரி உதவிகள் இருக்கும் போது நிறைய காரியங்கள் காஸ்பல் ஸ்ப்ரெட் பண்றதுல செய்யலாம். யாராவது ஒரு ஃபுல் டைம் பாஸ்டர் நியமிச்சு ஒரு சபை பிளான்டிங், நம்ம மாத்திரம் இல்லை இன்னொரு சர்ச் நம்ம பிளான் பண்ற திட்டம் எல்லாம் பண்ணலாம் இல்லைங்களா. அதெல்லாம் நமக்கு பொருளாதார உதவிகள்லாம் எங்க செய்ய முடியும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. போன வாரம் இருந்த கூட்டத்துக்கெல்லாம் நாம் பார்த்துட்டு வர்றதுக்கும் போறதுக்கும் நகரத்துக்கே அதான் இல்ல. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு இன்னொரு பில்டிங்கை கொடுக்க போறாரா, பெரிய பில்டிங், அதுக்குதான் நான் இது அடையாளம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எப்படி வரும், என்னால முடிஞ்சது பொருளாதார உதவி, அதுவும் ஒரு பெரிய உதவி தான் பார்ஜிலாய் அந்த பராமரிப்பின் உதவி. அவர் வயசாச்சு, வெரி டிஃபிகல்ட், எந்த ஒர்க்கும் செய்யறது, என்னால முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்படின்னு பணக்காரன் மாத்திரம் இல்ல தாராளமான மனுஷன். அவர் வந்து எப்படி இவ்வளவு பணக்கார ஆனாரு அப்படின்னா, அவரு கிலேட், கிலேதியான், கிலேட் அப்படின்னா யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊர். உங்களுக்கு சில கோத்திரங்கள் கிலேட் எல்லாம் அந்த பக்கம் இருக்கணும், எங்களுக்கு ஆடு மாடுகள் இருக்கிறது, அங்கெல்லாம் மேய்ச்சல் இருக்குன்னு அங்க இருக்கிறோம்னுட்டாங்க. அங்க இருந்து விவசாயம் செய்து பயங்கரமா உழைச்சதுனால தான் ஆண்டவருடைய கற்பனையின்படி வாழ்ந்து, பழைய பாடல ஆண்டவருடைய கற்பனையின்படி வாழ்ந்து உழைச்சோன்னா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு இல்லைங்களா, எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த மாதிரி பக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்து உழைச்சதுனால பயங்கரமா ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறத பார்க்கிறோம். உழைக்கிற ஒரு மனுஷன், ஒரு சோம்பேறி இல்ல, ஃபார்மிங்ல விவசாயத்துல குனிஞ்சு நிமிந்து உழைச்ச ஒரு மனுஷன். வயதான காலத்துல பாருங்களேன், யெகோவாவை அவர் சேவித்து இப்போ இந்த வயசுலயே இந்த ஊழியத்தை நான் என்னால முடிஞ்சது செய்யறேன்னா வாலிப நாட்கள்ல சும்மாவா இருந்திருக்கும் அது, எத்தனை செஞ்சிருப்பாரு. அதெல்லாம் நமக்கு ரெக்கார்டு இல்ல, ஆனா அதெல்லாம் காட்டும்படிக்கு இவரை பார்க்கிற ஒரு பழைய மனுஷன். அது மாத்திரம் இல்ல, தைரியமான மனுஷன். எவ்வளவு பெரிய ரிஸ்க் இது, அப்சலோம் தான் இப்போ எல்லாத்தையும் கை வச்சிருக்கிறான், ராணுவ அவர்கிட்ட தாவீது கிட்ட ஒன்னா இல்ல. இந்த வயசானவர் போய் அவரை பராமரிக்கிறாருன்னு தெரிஞ்ச என்ன பண்ணுவோம், அப்சலோம் அக்கிட்டத்தில் விடுவாங்களா, புது அரசாங்கம் விடுமா, நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்கே உயிர் போனாலும் இன்னைக்கோ நாளைக்கு போது போங்கயா அப்படின்னு சொல்லி உயிருக்கும் பயப்படாம செஞ்ச ஒரு பாத்தியலாய். ஓகே, வயதானவரு, மனக்காரு, உழைக்கிறவரு, பக்தியானவரு, தைரியமானவர், தாவீதுக்கு உதவி செய்தவர். ஓகே, அவருக்கு வந்த ஒரு அழைப்புதலை நாம் பார்ப்போம். 31வது வசனத்துல படிங்க, 31 தாவீது அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு.
இருந்து வந்து யோர்தான் மற்றும் ராஜாவை வழுகி தடுப்ப அவனோட கூட யோர்தானின் துறை மட்டும் கலந்து வந்தார்.
இவர் வந்து அங்க ராஜா கஷ்டத்துல இருக்கும் போது அவரை பராமரிக்கிறது மாத்திரம் இல்ல, இப்ப ராஜா வெற்றி கூட்டத்தோடு போயிட்டு இருக்காரு, 6 வாரத்தோடு போய் முடிசூட்டு, மீண்டும் ஆக முடிசூட்டுவதற்கு போயிட்டு இருக்கிறார், எல்லா கோத்திரங்களும் அவர் வரவழைச்சிட்டு இருக்குது. அப்போ என்னன்னு அவர் இருக்குல்ல, அந்த வெற்றி விழாலையும் நான் போய் அந்த ராஜாவை கனம் பண்ணுவேன் இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க, 80 வயசு இருந்தா எப்படி எல்லாம் போறது, இவரு கிலேனா ரோகிலிருந்து யோர்தானுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் தெரியும், அது போறது ஈஸியா, ஆனா நான் போய் அந்த ராஜாவை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு தனியா போல ஒரு பக்தியான மனுஷனால தன்னுடைய மகனுங்க குடும்பத்தோடு, நானும் என் வீட்டாரோன்ற மாதிரி குடும்பத்தோடு பேர பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு போயிருக்கிறார், ராஜாவை கனம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொன்ன அங்க அவருக்கு ஒரு தாவீதுடைய ஒரு இன்விடேஷன் வருது. 33வது வசனத்துல பாத்தீங்கன்னா ராஜா பார்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமில் உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றார். ராஜா பார்த்துட்டு அதெல்லாம் மறக்கல, அது ரொம்ப அப்ரிசியேட் பண்றாரு அவர் பண்ணத. அவர் வந்து இங்க வந்து நிக்கிறதையும் தன்னை கனம் பண்றதையும் அதெல்லாம் பார்த்து தாவீது அந்த மனுஷனை மறக்கல. அந்த நன்றி கடனோடு என்னோடு கூடவா வருதுலாவே, நான் உன்னை பராமரி, நீ என்ன பராமரிச்ச, என் கஷ்டமான நேரத்துல என்ன பராமரிச்ச, நான் உன்னை பராமரிக்கிறேன், என் கூடவா, என்னோட அரண்மனைக்கு வா, என்னுடைய ராஜ விருந்திலையோ அரண்மனை வைபோகத்திலேயோ உனக்கு நான் உன்னை வைத்து பராமரிப்பேன், அதிசயமா நான் பார்ப்பேன் அப்படின்றாரு. நீ வனாந்திரத்துல என்னுடைய தாழ்மையில என்ன நீ பராமரித்த, என்ன கவனிச்சுக்கிட்ட, என்ன கனம் பண்ண, என்னுடைய மகிமையில நான் உன்னை பராமரிப்பேன். இயேசுடைய வார்த்தைகள் நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லைங்களா, என்னோடு தாழ்மையில பாடுபடுகிறவர்களுக்கு என் பிதாவோடு நான் கனம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. இந்த ஒரு பயன்பாடை நான் உங்களுக்கு கொடுக்கணும். நாம் வாழுகிற ஒரு ஜெனரேஷன் வந்து வயதானவங்கள ஒரு பாரமா தான் நினைக்கிறது, வயதானவங்கள ஒரு எப்படிதா விரட்டி விட்டுறலாம், எப்படிதா எங்கேயாவது விரட்டி விட்டுறலாம் தான் பாக்குறது. நம்ம வாழ்ற ஜெனரேஷன் அக்கிரமம் பெறுகிற ஒரு ஜெனரேஷனுக்கு அது ஒரு அடையாளம்னு வேதம் சொல்லுது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு வாலிபத்தின் மேல ஒரு கவர்ச்சி, நமக்கு வாலிபமா இருந்தா ஒரு கவர்ச்சி, எல்லாம் வாலிபமா இருக்கணும், வாலிபமா இருக்கணும். வயதானவங்களை வரும் ஒரு முட்டாளுங்க, ஜெனரேஷனே தெரியாதவங்க, பழைய ஆளுங்கன்ற மாதிரி ஒன்னும் விஷயம் தெரியாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்கன்னு ஒரு கேவலமா பாக்குற ஒரு மாறுபாடான தவறான பாவ ஜெனரேஷன்ல நம்ம வாழ்றோம். எல்லாம் அப்படித்தான், ஐயோ இந்த பாட்டி இருக்குதே, இந்த தாத்தா இருக்குதே அப்படின்னு கேவலமா அவங்கள பத்தி பேசிருக்கான். நீங்களா பேசுறீங்களா உங்க தாத்தா பத்தி பாட்டி பத்தி கேவலமா? தட்ஸ் வெரி ராங். ஏன்னா வேதம் வந்து வயதானவங்கள மதிப்போடு பாக்கணும்னு சொல்லுது, மதிப்போடு பார்க்கணும்னு சொல்லுது, அவங்கள ரெஸ்பெக்டோடு பார்க்கணும்னு சொல்லுது. லேவியராகமும் 19:32 நமக்கு இப்படி சொல்லுது, வயதானவங்களுடைய பிரசன்னம், அவங்க வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்க வராங்கன்னா வாலிபருங்க ஜெனரேஷன் என்ன பண்ணும், அவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்கணும், எந்திரிச்சு நிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, உங்க பாட்டி தாத்தாவெல்லாம் கேட்டு பாருங்க, வயசானவங்களை கேட்டு பாருங்க, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்துச்சு. வயசானவங்க வராங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்கணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்துல ரொம்ப போய் கால்லாம் உழுவாங்க, நான் அதெல்லாம் உழுவ சொல்லல உங்களை இல்லைங்களா, அப்படியெல்லாம் உழுவ சொல்லல. ஆனா வயது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள ரெஸ்பெக்டா பாக்கணும். உபாகமோ 28:50 சொல்லுது, என்னுடைய பிரமாணங்களை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா உங்களை நான் தண்டிப்பேன், எப்படிப்பட்ட தேசத்தை வைப்பேன்னா கொடூரமான முகம் கொண்ட தங்களுடைய வயதானவர்களை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு தேசத்தை கொண்டு வந்து உங்களை தண்டிப்பேன்ற பாருங்களேன். ஏன்னா வயதானவங்களை மதிக்காத ஒரு ஜெனரேஷன் வந்து ரொம்ப குரூல், ரொம்ப மோசமான, கடவுளால் சபிக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷன் மாதிரி ஆண்டவர் அங்க சொல்றாரு. எரேமியா அந்த புலம்புல அழுவும் போது அவங்களுக்கு வந்த சாபத்தை, ஐயோ பஞ்சத்தினால ஜுரம் வந்துருச்சான், அப்படி யோசிச்சு பாருங்க, சாப்பாடு இல்ல, தண்ணியில, பஞ்சத்துல அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சான். எரேமியால சொல்றாரு, ஒரு ஜுரம் வந்து அவங்களுடைய பிரபுக்கள் எல்லாம் தலைங்கள்லாம் ராஜா தலை குனிஞ்சு இருக்கிறாங்களாம், அங்க இருக்கிற மூப்பர்கள் யாருமே மரியாதை கொடுக்கப்படாத நிலையில இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சபிக்கப்பட்ட நிலையா தான் வேதம் காட்டுது. ஒரு 100, 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெரியவங்களை மதிக்கணும், மதிச்சா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்ன்ற எண்ணம் பக்தி இருந்துச்சு. இப்போ பாவம் பெருக்கி போய் ஆண்டவருடைய சாபம் வருகிற ஒரு ஜெனரேஷன் ஆப்கானிஸ்தான்ல வந்துச்சு பாருங்க. தாலிபான் என்ன அட்டூழியம் போட்டாங்க, இப்பதான் நான் நியூஸ்ல டக்குன்னு சண்டே பார்க்க மாட்டேன், டக்குன்னு மொபைல் எடுக்கும்போது தாலிபான்ல ஒரு எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். ஏன் இப்படிதான், இப்படிதான் வரும் ஒரு ஜெனரேஷன் மோசமா போச்சு, நான் பயங்கரமா தண்டிக்க போறாரு ஆண்டவர். அது தண்டிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாருங்களேன். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு பெரிய மதிப்பு இருந்துச்சுங்க, அந்த ஜெனரேஷனே தப்பு. வயசானவங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் ஆர்டிபிஷியலா வயசாகிற மாதிரி இருக்கிறது கூட சில பேர் பாத்துக்குவாங்க அந்த காலத்துல. ஏன்னா வயதானவங்க இருந்தா தான் முதிர்ந்தவங்க, அனுபவசாலின்ற அவங்களுக்கு மதிப்பு இருந்துச்சு. வேலையெல்லாம் எடுக்கணும், கவர்மெண்ட் வேலையெல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் அனுபவசாலியா தான் எடுப்பாங்க. அதெல்லாம் இப்ப கார்பரேட்ல எல்லாம் மாறி போச்சு. அதனால சிலது நம்ம இப்பெல்லாம் வாலிபமா இருக்கணும் பிளாக் டை எடுத்துக்கிறோம். அந்த காலத்துல வெள்ள விக்கு போட்டுக்குவாங்க, சரிங்களா? எங்களை பாத்துருவீங்களா? பிரிட்டிஷ் வெள்ள விக்கு போட்டுக்கிட்டு வயதானவ மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஏன்? அந்த வயதானது முதிர்ச்சியோ அனுபவமோ பிராக்டிக்கல் ஞானம் அவங்களுக்கு தான் இருக்கும். அவங்க வாழ்ந்து வாழ்க்கையை பார்த்து அவங்க ஃபங்க்ஷனல் விஸ்டம் பண்ணுவாங்க. எவ்வளவுதான் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சது, எவ்வளவுதான் பெரிய படிப்பு இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சோ, அதை தெரியும் இதை தெரியும்னு பிராக்டிக்கல் விஸ்டம் அவங்க தெரிஞ்ச மாதிரி அவங்க தெரியாது. வாழ்ந்து பார்த்தவங்க நடைமுறை வாழ்க்கையின் அனுபவத்தின் ஞானம் அவங்க கிட்ட உட்காந்து படிச்சுக்கிட்டா தான் நமக்கு தெரியும். அதை மதிக்க நம்ம கத்துக்கணும். அதை மதிச்சாங்க இந்த காலத்துல, மதிக்கிறது இல்ல பாருங்க. பயபக்தி இல்ல. ஒரு ஆண்டவரால் சபிக்கப்பட்ட ரோமர் 1 அவர்களுக்கு இழிவான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்காத போது பெற்றோர்களுக்கு முதிர்ந்தவர்களுக்கு அடங்காதவர்களுமா ஆன ஜெனரேஷன் இது. கடவுளுடைய சாபம், கடவுளுடைய கோபம் இருக்கிற ஜெனரேஷன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஜெனரேஷன்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது தெரியும். அவங்களை திட்டணும், வயசானவங்களை கேவலமா பேசணும். அதை கத்துக்காதீங்க பிள்ளைகளா. Do not learn to respect your old people. It's a horrible thing. அது ஹாரிபிள் திங். அதை நம்ம பார்த்து படிக்கணும். அக்கிரமம் பெறுகிற காலத்துல அவங்கள மறுக்க கூடாது. இந்த உலகத்துக்கு நாம் ஒத்தவேசம் தெரியாமல் கடவுள் ஒரு பெரியவங்களை மதிக்காத ஒரு ஜெனரேஷனை தண்டிக்காம விட்டதில்லை. அது பார்க்கணும் பைபிள்ல. சில்ட்ரன் நீங்க எல்டர்ஸ் ஆனர் பண்ண கத்துக்கணும், மதிக்க கத்துக்கணும். ஏன்னா வேதம் ரொம்ப பெரிய மதிப்பு அவங்களுக்கு கொடுக்குது. அவங்கள மதிக்கும் போது ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லுது. சொன்ன மாதிரி லேவிய ராகமும் 19:20 அவங்கள மதிக்கணும்னு சொல்லுது. ஓகே, நீங்க பாக்குறோம் தாவீது வந்து அந்த பார்சிலாவை மதிக்கிறத பார்க்கிறோம். அவர் ஒரு பேர்டனா பாரமா பார்க்கல. நீங்க என் கூட வந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். உன்னை பராமரிக்கிறது என்னுடைய பாக்கியம். நீ வா, உன்னுடைய அனுபவம் எனக்கு ரொம்ப உதவி செய்யும். என் கூட வா, நான் உன்னை பராமரிக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம இதை பார்த்து படிக்கணும். தாவீது கிட்ட நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கல்ச்சருக்கு ஏற்றபடி நம்ம அமைப்புகளை செஞ்சுக்க கூடாது. உலகம் எல்லாம் வயசானவங்களை மதிக்காம தான் போகுது. கிறிஸ்தவர்களா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவங்கள மதிக்க கத்துக்கணும். அவங்கள பார்க்கும் போது அவங்க கிட்ட இருந்து படிச்சுக்க, அவங்களுடைய அனுபவத்தில இருந்து படிச்சுக்க. சரியோ தப்போ, இது தப்பு செஞ்சதுனால நான் இப்படி ஆனன்றதுல படிச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்க கத்துக்கணும். அவங்க எல்லாம் அப்படித்தான், நான் இது செஞ்சு தப்பு செஞ்சுட்டு நீ அப்படி அழிடாதேன்னு நல்ல எண்ணத்துல நமக்கு புத்தி சொல்றவங்க அவங்க தான் இல்லைங்களா? அதை நம்ம பார்க்க கத்துக்கணும். முட்டாள்தனமாக இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வேற. அவங்களுக்கோடு அவங்க அனுபவத்தினால சேர்க்கப்பட்ட அந்த ஞானத்தினால நம்ம படிக்கணும். சர்ச்சில் ரொம்ப விசேஷமாக வயசானவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணும். பார்சிலா மாதிரி ஆளுங்கள அவங்க எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் வயசாகும் போது அவங்க சர்ச்சுக்கு வர்றது. இப்போ காலையில் நம்ம பார்க்கிறோம், இப்போ நம்ம பார்க்கிறோம் அவங்க சத்தியநேசனும் அவங்க சிஸ்டரும் வரவங்க. அவங்க ரொம்ப வயசாயிருந்த ஆனாலும் அவங்க வராங்க இல்லைங்களா? ஈவினிங்கும் வராங்க. ஒரு இவரு உடம்பெல்லாம் வாசுதேவன், உடம்பெல்லாம் எவ்வளவு கஷ்டம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு காலெல்லாம் எரியும் அவருக்கு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு காலையில வந்துடுறாரு. நமக்கு வாலிபர்களா இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்துடக்கூடாது. சர்ச்சுக்கு லீவ் இன்னைக்கு போக முடியாது. அவங்க எந்திரிச்சு நடக்கணும்னாவே டார்ச்சர் தெரியுமா? நடந்து உக்காரணும்னாவே கொஞ்ச நேரம் டார்ச்சர். ஆனா வர நான் இயேசு ராஜா இடத்துல அவர் கூடி வர இடத்துல அவரை கனம் பண்றதுக்கு நானும் வந்து அங்க வருவேன்றத இயேசு அதை பார்த்து ரொம்ப மெச்சித்துக்கிறார். உங்களுடைய வயசான போது அந்த காலத்துல நீங்க அவரை வந்து அவர் சபையில வரும்போது அது ரொம்ப மெச்சித்துக்கிற. அதை நம்ம பார்த்து மெச்சித்துக்கணும். வயசான காலத்துல சில பேர் நீங்க எங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, வீட்டுல இருந்தே யூடியூப் பாத்துக்க கூடாதா? அது ரொம்ப தப்பு, முட்டாள்தனம். அது அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. அது ரொம்ப தப்பு. அப்படியே தவறான முட்டாள்தன ஆலோசனை கொடுக்காதீங்க. அவங்க வரும்போது அதை பார்த்து மெச்சத்துக்கணும். அவங்களை கனம் பண்ணணும், அதை அப்ரிசியேட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற சர்ச்சஸ், கள்ள போதகர் சர்ச்சஸ் எல்லாம் என்ன, எல்லாம் வாலிபர்களுக்கு தான். எல்லாம் குதிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, கைய காட்டுறது, அங்கெல்லாம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவனால எந்திரிக்க கூட முடிக்க கூட முடியாது. என்ன பண்ணுவாங்க? உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சர்வசே கிடையாது. அதனால வயதானவங்களுக்கு தான் நம்ம சோகத்து வைக்கணும்னு நான் சொல்லல. அவங்களையும் மதிக்க நம்ம கத்துக்கணும். ஓகே, பார்சிலா யார் என்று பார்த்தோம். தாவீது அவர் கொடுக்கிற அழைப்புதலை பார்க்கிறோம். அதனால சில பயன்பால் அவர் எவ்வளவு மதிச்சு அவர் அழைச்சார் பாருங்களேன். மூன்றாவதாக பார்சிலாவுடைய ஒரு பக்தியான மறுப்பை பார்ப்போம். பக்தியான மறுப்பு 34 பார்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். ராஜாவே, உங்களுடைய அழைப்புதலை நான் மதிக்கிற, நன்றி செலுத்துகிற. ரொம்ப அருமையா இருக்கும் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறதுனா, ராயல் லைஃப்ல வாழ்றதுனா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா அதை ஒரு அமைதலோடு அதை மறுக்கிறார். முதல் காரணம் என்ன சொல்றாரு, நான் எத்தனை நாள் இன்னும் உயிரோடு இருக்க போறேன், 80 வயசு ஆயிடுச்சு, எத்தனை நாள் இன்னும் உயிரோடு இருக்க போறேன், வயசு பாருங்க எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறேன். இதுல பார்த்து நம்ம படிக்கிறோம், வயதானவங்களுடைய மனநிலைமை, அவங்களுடைய சைக்காலஜியை பார்த்து படிங்களா. 35வது வசனத்துல என்னன்னு சொல்றாரு பாருங்க, அப்பொழுது நான் படிங்க, இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன், இனி நலமானது என்னதென்று தீதானது என்னதென்று எனக்கு தெரியுமோ, நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் நல்லா இருக்கிறது எனக்கு இப்ப தெரியுமா, என்னுடைய புலன்கள் பாருங்க எல்லாம் மங்கி போச்சு, மங்கி போச்சு. என்னன்னாச்சு, புசிக்கிறதற்கு குடிக்கிறதற்கு உமது அடியானுக்கு ருசிகரமா இருக்குமோ. யோசிச்சு பாருங்களேன், வயதாகும் போது நமக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கிற புலன்கள் மங்கி போகும். Do you know that? Asini, do you know that? When you become old, on Asini, ஒரு தாத்தி பாட்டி ஆகும் போது கண்ணு சரியா தெரியாது, காது நாக்கு ருசி தெரியாது, உப்பு ஜாஸ்தி போட்டுருவோம், உப்பு எவ்வளவு போட்டாலும் உப்பே தெரியலையே, காரமே தெரியலையே, இல்ல சில நேரத்துல காரம் ரொம்ப தெரியும், ருசி நாக்கு மங்கி போவோம், ருசி தெரியாது. அவங்க சில நேரத்துல அப்படி சமைச்சிடுறாங்களே, இப்படி சமைச்சிடுறாங்க, அவங்களுக்கு ருசி தெரியாது. எனக்கு என்ன தெரியுமா தெரியாதா, ருசி என்னன்னு தெரியுமோ அப்படின்றார் சங்கீதக்காரர். சங்கீதக்காரருடைய சத்தம் இனி கேட்கக்கூடுமோ. அந்த காலத்துல எல்லாம் டிவி எல்லாம் இல்ல, அந்த காலத்துல எல்லாம் மியூசிக் இல்லைங்களா, அந்த மியூசிக்க போட்டு அந்த மியூசிக் எல்லாம் கேட்பாங்க, அதுதான் என்டர்டெயின்மெண்ட். அந்த அரண்மனையில இருக்கிற மியூசிக் அருமையா மியூசிக் எல்லாம் போடும் போது அந்த மியூசிக் எனக்கு கேட்காது, காது சரியா கேட்காது, காது சரியா கேட்காது, காது இது எவ்வளவு அது நீங்க பாத்துருக்கீங்க, எவ்வளவு கஷ்டம் அது, கண்ணு தெரியாது சரியா, அடே மங்களா தெரியும், யார் மாது யாரது அப்படின்னு இருக்கும், காது கேட்காது சரியா. நான் ஒரு கேலியா சொல்லல, எவ்வளவு கஷ்டம் அது, அவர் சொல்றாரு பார்ஜில எனக்கு அப்படி இருக்கும், அப்படி இருக்குது, ருசி எனக்கு தெரியாது, மியூசிக் எனக்கு தெரியாது, காது மங்கி போச்சு, மியூசிக் எனக்கு கேட்காது, அது இளையராஜா மியூசிக்கா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கான்றதே எனக்கு தெரியாது, என்ன மியூசிக் அனிருத் மியூசிக் போட்டாலும் ஒன்னும் கேட்காது எனக்கு, ஒன்னும் வித்தியாசம் தெரியாது, டிவி பார்க்க முடியாது. தினம் இப்பெல்லாம் மொபைல்ல அதே நைட்லாம் பார்த்து லைட்ல பாக்குறீங்க, கொஞ்ச நாள் பார்க்க முடியாது, அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி கலர் கலரா தெரியும் சரியா, மொபைல் தெரியாது. வயசாகும் போது அப்படி ஆகும், ரேஷன் யூ பிகம் ஒன் டே ஃபார் யூ லைக் தட், யூ கான்ட் சீ ப்ராப்பர், யூ கான்ட் ஹியர் ப்ராப்பர், அப்படி ஆகும் ஒரு நாள் கருங்களேன் கண்ணெல்லாம் அப்படி ஆயிரும். தாவீது சொல்றாரு, நீ வா அரண்மனைக்கு வா, நான் எல்லாம் உன்னை பராமரிக்கிறேன்னா அந்த அரண்மனையில வந்து நான் என்ன செய்வேன், நாக்கு ருசி இல்ல, காது கேக்குறது இல்ல, கண்ணு பார்க்க முடியாது, அந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு ஏமாத்தம், அதெல்லாம் நான் அனுபவிக்க முடியாதே, என்னுடைய புலன்கள் எல்லாம் என்னுடைய சென்சஸ் எல்லாம் மங்கி போச்சு, கோர்ட் லைஃப் எனக்கு வேஸ்ட் வேஸ்ட், எல்லா சாப்பாடு எல்லா அரண்மனை இருந்தா வேஸ்ட். எவ்வளவு அருமையா அவரு சொல்றாரு பாருங்களேன், உம்முடைய அடியான் உமக்கு பாரமா இருப்பது ஏன், நான் ஏன் பாரமா இருக்கணும், ஏன்னா நான் வந்தேன்னா இந்த குதிரைகள்லாம் ஓடும் பாஸ்டா, வாலிபர்கள்லாம் ஓடுவாங்க, அவங்க கூட என்னால தாக்கு பிடிக்க முடியுமா, இல்ல உங்களுக்கு எவ்வளவோ ஆடம்பரம் பண்ணி முடிசூட்டு விழாலாம் நடக்கும், ஆனா என்ன அதுல இன்க்ளூட் பண்ணா எனக்கு எனக்கு செட் ஆகுற மாதிரி இதெல்லாம் குறைக்க வேண்டியதா இருக்கும், எனக்கு என்ன என்ன அகாமடேட் பண்றதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் என்ன வானா, எனக்கு நான் என்ன விடுங்க, அதுலாம் என்ன இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் உங்களுக்கு நான் பாரமா இருக்கிறதுக்கு இல்ல, நான் இருக்கிறேன்றதுக்காக நீங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மாத்திக்கணுமா இருக்கும், என்ன அட்ஜஸ்ட் பண்ணமா இருக்கும், என்ன விட்டுருங்க எனக்கு வேணாம். அது மாத்திரம் இல்ல, தாவீது இப்படி குடுக்கற அது அவமானமா அவர் நினைக்கணும், 80 வயசு ஆயிடுச்சு அதுல நான் இருக்கணும், அவருடைய அழைப்புதலை அவமானப்படுத்த அவருக்கு விருப்பம் இல்ல, அதனால தாழ்மையா பாருங்களா அவர் எவ்வளவு தாழ்மையா, அத மதிக்கலன்ற எண்ணம் இல்ல. 26வது வசனத்துல சொல்றாரு, அடியேன் படிங்க,
அடியேன் கொஞ்ச தூரம் யோதா மற்றும் ராஜாவோட கூட வருகிறேன், அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன?
நான் உங்களுக்கு கொஞ்ச தூரம் வந்துகிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நாள் சாப்பிட இவ்வளவு பெருசு, அவர் ரொம்ப அவர் செஞ்சது பெருசா நினைக்கல. அவர் சாதனையான மனுஷன். நம்ம ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தர் ஒரு வாட்டி சாப்பாடு கொடுத்துட்டா போதும், ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்துட்டா போதும், மறக்கவே மாட்டோம். இவ்வளவு கொடுத்தாரு, அது பெருசா அவர் நினைக்கல. அதெல்லாம் இவ்வளவு எனக்கு ஏன் செய்யறீங்களே ராஜா, அவே அவர் என்ன கேட்டுக்கிறாரு, எனக்கு ஒன்னேதான் தேவை. என்ன தேவை பாருங்களா, அவருடைய மரணத்தை பத்தி பேசுறார். பக்தி உள்ள மனுஷன் மாதிரி, நான் என் ஊரிலே மதித்து என் தாய் தகப்பனார் கல்லறையில் அடக்கம் பண்ணும்படிக்கு உமது அடியான் திருப்தி திரும்பி போகட்டும், சாரி திரும்பி போகட்டும் ராஜாவே, நான் சீக்கிரம் சாக போறேன், அந்த மரணத்துக்கு நான் பிரிப்பேர் ஆகணும், சாக போறேன், வயசாயிடுச்சு சாக போறேன். எத்தனையோ வயதானவங்க முட்டாள்தனமா அவங்களுக்கு இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இவர் இல்ல. அப்படி எல்லாம் பாத்துருக்கீங்களா, இன்னும் எத்தனையோ வருஷம் வாழ போறேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சில பேர். இவர் எப்படி இல்ல, அவருக்கு தெரிஞ்சு இன்னும் சாகதான் போறேன். வயதான காலத்துல அந்த அரண்மனை வாழ்க்கையெல்லாம் எனக்கு தேவை, அந்த அரண்மனைய நான் என்ஜாய் பண்ண முடியாது. சில பேரெல்லாம் இத்தனை வருஷம் இருந்து அரண்மனையெல்லாம் நான் பார்த்தது இல்ல, வயசாகும் போதாவது அந்த அரண்மனையை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன்னு ஓடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. வயசான காலத்துல தான் அனுபவிக்கணும்னு இருக்கிறாங்க. இவர் அப்படி இல்லை, ஒரு வித்தியாசமானவர். அவருக்கு மரணம் கிட்ட வந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அவர் போறாரு. ராஜாவுடைய அழைப்புதல் அதை அவமானப்படுத்த கூடாது இல்லையா. ஆனாலும் இதோ உமது அடியான் ஆகிய கிங்காம் கிங்காங் இல்ல, அது யாராவது கிங்காங் நினைச்சுக்க போறீங்க, தமிழ்ல கிம் ஹாம் இங்கிலீஷ்ல வருது, கிம் ஹாம் ராஜாவாகி என் ஆண்டவரோடு வருஷம் அவருடைய பேரப்பையன். இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, ரொம்ப பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கும், அதெல்லாம் என்னால அனுபவிக்க முடியாது. என்னுடைய பேரப்பையன் வாலிபன் அவன் அனுபவிக்கட்டும், அவனை கூட்டு போங்க, அவன் அனுபவிக்கட்டும், எனக்கு என் வீட்டுக்கு போய் என் வீட்டு ஊரால் என் தகப்பன் தாய் இடத்துல நான் அடக்கம் பண்ணப்பட்டா போதும், அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். எத்தனையோ பேர் வயசான இருப்பாங்க, அவங்க அனுபவிக்கலன்னா மற்றவங்களையும் அனுபவிக்க விட மாட்டாங்க. நான் சாப்பிடல, நீங்களா என்ன சாப்பிடுறது, எனக்கு இல்ல, நீங்களா என்ன பண்றது, அப்படி அவர் இல்ல அப்படி வருங்க, எனக்கு இல்ல அது வாலிபருங்க, அவங்க அனுபவிக்கட்டும்னு உற்ற ஒரு மனநலம் அவருக்கு இருக்கு. கிங் காம் அதை கூட்டு போறாரு. எவ்வளோ ஒரு நம்ம நான் நினைச்சுக்கிட்டேன் சின் ஹாம் இல்லைங்களா, நான் அந்த சின் ஹாமா இருக்க கூடாதா, இனிமே ராஜ போ வாழ்க்கை தான் இல்லைங்களா, எங்க தாத்தா உடைய தாத்தா செஞ்ச தர்மம் எனக்கு பெரிய ராஜ வாழ்க்கை கொடுக்க போகுது. அவன் யோசிச்சு பாருங்க, அவன் அத போறான் ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு தாத்தாவுடைய இதுல. இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா எரேமியா 400 வருஷத்துக்கு அப்புறம் எரேமியா சொல்றாரு 31:27 சின்ஹாமுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் எருசலேம்ல இருந்துச்சான், ஒரு பெரிய லேண்டு சின்ஹாம் பேர்ல இருந்துச்சான். அப்படின்னா என்ன, தாவீது கூட்டு போய் அவரை பயங்கரமா கனம் பண்ணி அவருக்கு ஒரு சுதந்திரத்தை எருசலேம் நகரத்துல கொடுத்திருக்கிறார், பார்ஜிலாவை கனம் பண்ணணும் என்பதற்காக இல்லைங்களா. அதை கூட்டு போய் அதை செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, நம்ம இதுதான் இந்த பகுதியில பார்க்கிறோம். தாவீது பார்சிலா யாருன்னு பார்த்தோம், பார்சிலாக்கு தாவீது கொடுக்கிற ஒரு அழைப்புதலை பார்க்கிறோம். அதுக்கு அதை ஒரு பக்தியோடு பார்சிலாய் மறுக்கிறத பார்க்கிறோம். என்ன பாடங்களை இதுல இருந்து நம்ம படிச்சுக்கலாம், அந்த பாடங்களை படிச்சு நம்ம முடிப்போம். இதான் அந்த பகுதி, பார்சிலாய் கிட்ட இருந்து பெறுகிற நித்திய ஞானங்கள், பல பாடங்களை நம்ம படிக்கலாம். ஒண்ணு வந்து இந்த வாழ்க்கையின் இன்பங்களை ஒரு யதார்த்தமாக ஆராய்ந்து பகுத்தறிகிற ஒரு அறிவு. இந்த வாழ்க்கையின் இன்பங்களை யதார்த்தமான உண்மையோடு அதை பார்த்து பகுத்தறிகிற ஒரு அறிவு. நம்ம எல்லாருக்கும் வயசாகும், நாம் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா இன்பங்களும் ஒரு நாள் நமக்கு இன்பம் இல்லாம போய்விடும். நீங்க அதை நினைக்கிறீங்களா, இதை எப்ப பாரு பிடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். கண்ணு தெரியல ஆனாலும் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது அந்த டிவியில. நான் பாத்துருக்கிற வயசான ஒண்ணுமே தெரியாது, ஏதாவது கேட்குமா இல்ல, நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி எல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க, நம்ம பார்த்து படிக்கணும். அநேக பேர் தாவீது கொடுக்கற அந்த ஆஃபர் காண்டி பல வயதானவங்களுக்கு கிடைச்சிருந்தா உடனே குதிச்சிருப்பாங்க. வயதான காலத்துல யாவது கொஞ்சம் இன்பத்தை நான் பாத்துட்டு போறேன்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஏன்தான் வந்தோம் அங்க புலம்பிட்டு இருப்பாங்க. ஒன்னும் காது கேட்கல, ஒன்னும் ருசியா தெரியல, நான் அங்கே இருந்திருந்தா நல்லா இருந்துச்சுன்னு. ஆனா பாரதிராய் பாருங்க, ஒரு பகுத்தறிவுள்ள பக்தியான மனுஷன், அவருக்கு தெரியும் சில பேர் வாலிபமா இருக்கணும்னு. நம்ம ஜெனரேஷன்ல அதான் ஒரு ஹேட்டிங் த யூத் வாங்க, வயசாயிருக்கும் பயங்கரமா, ஆனா வாலிபர் மாதிரி இருந்து இளமை திருப்பியும் வர மாதிரி வாலிபர்கள் மாதிரி நடந்துக்கிறது. அது அது சினிமாலயும் அப்படித்தான், வயசாயிருக்கும் அவருக்கு நடக்க கூட முடியாது, ஆனா விக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அதே டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு நமக்கும் அப்படித்தான் செய்யணும்னு வருது. அது நாட் நார்மல், அது அப்படி சரியா செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாரதியில் அதை பார்க்கணும், யதார்த்தமா அவர் ஆராய்ந்து பார்க்கிறார், என் வயசுதான், என்னால இதுதான் தேவை, இது எனக்கு தேவை இல்லைன்ற ஒரு ஆறாயிரம் ஒரு ஜெனரேஷன். நம்ம ஜெனரேஷன் வந்து வாலிபம், வாலிபத்திலேயே ரொம்ப ஒரு அப்சஷன், ஒரு வெறி, நம்ம இன்னும் வாலிபமா இருக்கணும், வாலிபமா இருக்கணும்னு. நம்ம அப்படி இருக்க வேண்டியதில்லை, அதை பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கோங்களேன், அது இருக்க வேண்டியதில்லை. நம்ம வயசாகிட்டு இருந்தா அதை பத்தி வெக்கப்பட வேண்டியதில்லை. பாருங்களேன், இது ஒரு அழகான காரியம், அதான் ஒரு விசுவாசியாக முதிர்ந்த வயதோடு உன் ஆண்டவர் ஆயத்து கொடுத்து வாழ வைக்கிறாருன்னா அது ஆண்டவருக்கு சாட்சியம், மகிமை. நீதிமொழிகள் 16:31 சொல்லுது, நம்ம முடியெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சுன்னா அது ஒரு சில்வர் கிரீடம் மாதிரி நம்மளுக்கு. நீங்க நினைக்கிறீங்களா டைய டைய அடிச்சுக்கிட்டு அசிங்கமா நம்ம நேரம்ல பண்ண பாக்குறோம், நீங்களா அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா அதை பத்தி வெக்கப்பட வேண்டியதில்லை. வயசானது ஒரு வெக்கமான ஒரு காரியம் இல்ல, முதிர் வயதுலயும் ஆண்டவர் என்ன வாழ வச்சிருக்காரு, வயசு கொடுத்து ஒரு உடன்படிக்கையின் உண்மையில உண்மையா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுன்னு ஒரு அடையாளம் வயசான காலத்தை. அப்படித்தான் வேதம் பாக்குது, ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கனமான ஒரு காரியம் பாருங்களேன். இவரு ஒரு பக்தியான ஒரு மனுஷன், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயத்தின் அடையாளத்தை பார்க்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வயசான இருதயத்தின் அடையாளம். ஏன் இவர் வந்து ஒரு விரட்டில எனக்கு ஒன்னும் கேட்கல, ஒன்னும் ருசி இல்ல, ஒன்னும் பார்க்க முடியாதுன்னு ஒரு வெறுத்து போய் அவர் சொல்லல. பாருங்களேன், அந்த ஒரு 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 அதிருப்தியில அவர் சொல்லல. அவர் வந்து அவர் சொல்ற விதம் பாத்தீங்கன்னா ஒரு பக்தியான நிறைவோடு போதும் என்ற மனதோடு தான் அவர் பேசுறார். பராமரிப்புல ஆண்டவர் எனக்கு என்னென்ன இன்பங்கள் இந்த உலகத்துல கொடுக்கணுமோ பணக்காரனா கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இன்பத்தை அனுபவிக்க என் காலத்துல அனுபவிக்க செய்தார். பராமரிப்புல இவ்வளவுதான் எனக்கு இன்பங்களை கொடுக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரு, அதெல்லாம் நான் அனுபவிச்ச ஆச்சு, அதுவே எனக்கு போதும். அதை மிஞ்சி நான் இன்பங்கள் எனக்கு அனுபவிக்கணும்னு நான் மிஞ்சி போனேன்னா ஒருவேளை என் ஆத்துமா கரப்பட்டுடும், இந்த உலகத்தோடு ஒட்டிக்கும் என் ஆத்துமா, இந்த உலகத்தை விட்டு வர்றதுக்கு ஆத்துமாக்கு பிடிக்காது. அதனால பராமரிப்புல எனக்கு எவ்வளவு இன்பங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தாரோ அதெல்லாம் நான் அனுபவிச்சாச்சு, அதோடு எனக்கு போதும், அரண்மனை எல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பரிசுத்த இருதய முதிர்ச்சி நமக்கு வர முடியுமா? அதெல்லாம் ஒரு வெறுப்போடு அவர் சொல்லலன்றத நம்ம பார்க்கணும். என்னுடைய வயதான காலத்துல என்னுடைய வீட்டுல இருந்து என்னுடைய பிதாக்கள் தகப்பன் தாயோடு நான் அடக்கம் பண்றேன், அதுதான் எனக்கு போதும் ராஜாவே, அதோடு நான் திருப்தியா இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவரை சேவிச்சு இருக்கிற இத்தனை நாள், ஏன் 80 வயசு இருந்தாலும் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு தருணம் எனக்கு கிடைச்சிச்சு, உங்களுக்கு சேவை செய்து உங்களை தனம் பண்ணி உங்களை ராஜாவாக மீண்டும் பார்க்கிற ஒரு நிலைமை எனக்கு கிடைச்சிச்சு, இது போதும், இன்னமே நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், எனக்கு வேற ஒன்னும் தேவையில்லை. ஒரு நிறைவுங்க, நிறைவான பரிசுத்த இருதயத்தை காட்டுது, ஒரு இலவசமான திருப்தி நிறைஞ்ச ஒரு மனுஷன். அவர் ஒரு வெறுப்போடு சொல்லல, ஒரு அப்படி வெறுப்போடு சொல்லி இருந்தா எனக்கு இது தேவையில்லை, ஐ அம் ஃபைன், ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். இல்ல வாலிபனுக்கு இதுக்கு தேவை இருக்கும், சில பேர் அது அதிருப்தி இருந்தா கோபத்துல வெறுப்புல எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அது அதிருப்தியை காட்டுது, ஒரு நிறைவு காட்டும் போது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் பேரை இருக்கிறான், ஏதாவது நீங்க செய்யணும்னு அவனுக்கு காட்டுங்க அப்படின்றதுலயே நமக்கு காட்டுது. ஒரு வெறுத்து போகல, ஒரு வெறுத்து ஒரு வெறுப்புல அவர் பேசல. இந்த மனுஷனுக்கு எது மேல இன்னுமே கண்ணு காது இருக்கு தெரியுமா? நித்தியத்தின் மேல காது கண்ணு, நித்திய காரியங்கள் மேல. இந்த உலக இன்பங்கள் தான் அவருக்கு மங்கி போச்சு, ஆனா ஆவிக்கூறிய இன்பம், கர்த்தருக்குள்ள இருக்கிற ஆவிக்கூறிய சந்தோஷங்கள்லாம் அவருக்கு மங்கி போகல. அதனாலதான் அவர் நான் சீக்கிரம் சாகணும்னு நினைக்கிறேன், இந்த உலகத்துல வேற இல்ல எனக்கு, நான் சீக்கிரம் சாகணும்னு நினைக்கிறாரு. பாருங்க, நிச்சயத்தின் ருசி அவருக்கு வந்துருச்சு. ஏன் சாகணும், செத்து கல்றைக்கு போனா போது, காடு வாவான்ற ஒரு வெறுப்புல பேசல. அவர் மறித்து நான் ஆண்டவரோடு போகணும், நித்தியத்துக்கு நான் போகணும். சரிங்களா? நமக்கு அப்படித்தான் சில நேரங்கள் ஆகுது இல்லைங்களா. வயசு ஆக 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 நமக்கும் அந்த ஃபீலிங் வர ஆரம்பிச்சு. உங்களுக்கு வருதோ தெரியல, எனக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. இப்பெல்லாம் கண்ணெல்லாம் சரியா தெரியாது. எனக்கு 2002 எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு. திடீர்னு சுனாமி வந்துருச்சு. சுனாமி வந்த உடனே அப்படியே பூகம்பெல்லாம் வந்த உடனே அப்போ கொஞ்சம் ஆண்டவரை பத்தி தெரியும். ஒருவேளை இயேசு வந்துருவாரா, ஐயோ இயேசு வந்தா எனக்கு கல்யாணமே ஆகாம போயிருப்போது அப்படின்னு நான் வருத்தப்பட்ட நாள் இருக்கு. கல்யாணமே ஆகாம போயிருப்போது இயேசு ஆண்டவரே கொஞ்சம் லேட்டா வந்துருங்க ஆண்டவரே அப்படிலாம் நினைச்சது நாள் இருக்கு. ஆனா கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. 18-20 ஆன பிறகு இதெல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்தாச்சு. எல்லாம் என்னத்தை தான் நம்ம மனசுல விட்டுருக்கு, வலியும் வெறுப்பும் வேதனையும் மாய எல்லாம் இந்த உலக இன்பங்கள்லாம் ஓரளவுக்கு தான் நிரந்தரம் அல்ல. அப்போ பார்க்கும் போது ஐயோ ஏற்கனவே பாதிங்க நீங்க இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நமக்கு வாலிபத்துல இருக்கலாம். ஆனா போக 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 இதெல்லாம் ஒரு வழியத்தான் மனசுல, இதெல்லாம் மாய, இதெல்லாம் முடிஞ்சு கூப்பது, இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. அண்டவரே இப்ப வாங்க அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. வயதான காலத்துல நமக்கு அப்படி வருதுங்க. பாருங்களேன் அந்த ஃபீலிங், வயதானவங்களுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜி, அவங்களுடைய உணர்வெல்லாம் மங்கி போய் இன்னொரு உலகத்துக்கு விரும்புற ஒரு மனநிலைமை வருது. இன்னொன்று, வயதானவங்களுக்கு இவர் சொல்றாரு மற்றவங்களுக்கு நம்ம பாரமா இருக்கிறோன்ற உணர்வு அவங்களுக்கு இருக்குதுங்க. சொல்றாங்களோ இல்லையோ அவங்களுக்கு இருக்கு, மற்றவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. பாருங்களேன் அவரு அப்படி நினைக்கிறாரு. பாருங்களேன் அவரு எவ்வளவு பிளான் பண்ணியிருப்பார் மற்றவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு. ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவர்களாக நம்மளும் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையை திட்டம் பண்ணணும். திட்டத்தோடு வாழணும். அதுக்காக திட்டம் பண்ணிருப்பாருல்ல, ஏன் கல்றையை கூட ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி. எனக்கு தெரியும் பழைய பாஸ்டர், அவங்க வைஃப் இறந்துட்டாங்க, கல்றை வாங்கியிருந்தாரு, அவங்க பக்கத்திலேயே கல்றை வாங்கி அதுக்கு தோன்றதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு ரெடியா இருந்தார். இடம் வாங்கி அங்க எனக்கு என்ன மாதிரி போர்டு போடணும் எல்லாத்தையும் போட்டு ரெடியா அவர் இருந்தார். அந்த மாதிரி பிளான் பண்ணுவோமா நம்ம? பாருங்க அப்படிப்பட்ட ஒரு கிராண்ட் மனுஷனை பார்க்கிறோம். ஒரு வயதாகும் போது நம்ம மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிறோம், ஒரே இடத்துல இருக்கணும், அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருக்க கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. மறிப்பதற்கு ரெடியா இருக்கிறார், எந்த நேரத்திலையும் மறிப்பதற்கு ரெடி. இதுதான் பரிசுத்தமாக்கப்பட்ட முதிர்ந்த இருதயத்தினுடைய ஒரு அடையாளம். ஒன்னு, இந்த உலகத்தின் இன்பங்கள் போதும், அனுபவிச்சது போதும், பராமரிப்புல எனக்கு ஆண்டவர் என்னென்ன கொடுத்தா அதெல்லாம் போதும். ரெண்டாவதாக எல்லாம் மற்றவங்களுக்கு நான் பாரமா இருக்கக்கூடாது. மூன்றாவதாக அங்க இங்க சுத்திக்கிட்டு நம்ம ஒரே இடத்துல ஆண்டவர் என்ன எங்க நியமிச்சிருக்காரோ அங்க நான் இருக்கணும், அந்த மறிப்பதற்கு ரெடியா இருக்கணும். இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் பரிசுத்தமாக்கப்படாத இருதயங்கள். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் நான் நினைச்சு பாக்குறேன், அவங்க எல்லாம் இதுக்கு நேர் ஆப்போசிட். இப்படிப்பட்ட ஒரு தாத்தாவை நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப ரேர் தான் பாக்குறது. எவ்வளவுதான் மங்கி போனாலும் இந்த இன்பத்தை அனுபவிக்கணும். ஏதாவது சின்ன பொம்மை இருந்தாலும் அது சின்ன வாழ்க்கையில விடக்கூடாது. அதே கெட்டியா ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல காசு 10,000 ரூபாய் இருந்தாலும் அது கெட்டியா பிடிச்சிருப்பாங்க. சின்ன நகையா இருந்தாலும் சரி கெட்டியா பிடிச்சிருங்க, விடவே மாட்டாங்க இந்த உலகத்தை. டிவி நான் சொன்ன மாதிரி மங்கி போய் ஒன்னும் தெரியலனாலும் அதே தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பொம்மை சின்ன இந்த உலகத்தை விடவே கூடாதுன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மங்கி போச்சு இதெல்லாம் விடுவோம், எல்லாம் லூசா விட்டாச்சு, இன்னமே இதெல்லாம் இல்லன்னு விட்டுருக்குற மனுஷன் அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. சாகிறதுக்கு கொஞ்சம் கூட ரெடி இல்லை, அவங்க கொஞ்சம் கூட ரெடி இல்லை. ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போய் கட்டாயமா தலை வெட்டுற மாதிரி தான் மரணம் அவங்களுக்கு இருக்கும். என் தாத்தா எல்லாம் இறந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு, அவருக்கு ஒரே கத்துறாரு, ஒரே சத்தம், அவருக்கு விருப்பமே இல்லை. என்ன வீட்டுக்கு கூட்டு போங்க, நான் சாக மாட்டேன், விட மாட்டேன், அப்படியே பயங்கரமா கத்து. ஆனா இந்த மனுஷனை பாருங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட வயதான மனுஷன். ஒரு சேட் காரியம் தான், நம்ம வயசானவங்களை போய் விசிட் பண்ணும் போது, வயசானவங்க கிட்ட பேசும் போது, நம்ம பார்த்து இதுல இருந்து பார்த்து படிச்சுக்கிறவங்க சைக்காலஜி என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம பேசணும், ஆலோசனை சொல்லணும், நம்ம பார்த்து இதுல இருந்து பார்த்து படிக்கலாம். இந்த உலகத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மாதிரி அவங்க இருக்க கூடாது. பாருங்களேன் 80 வயசு வந்துருச்சுன்னா 80 வயசு அவங்க ஃப்ரீயா மரணத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கணும். பாருங்க பாட்ஜிலாஜ் இன்னொரு ஒரு நல்ல மாடல் என்ன, மரணத்தை பத்தி ஒரு யதார்த்தமான சிந்தனைகளை, உண்மையான ரியலிஸ்டிக் சிந்தனைகளை கொண்ட மனுஷன். நம்ம ஊர்ல மரணத்தை பத்தியே பேசக்கூடாது, அவங்க 90 வயசு இருந்தாலும் சரி, இல்ல நீ சாகவே மாட்டமா, அதான் அவங்களுக்கு கொடுக்கற ஆலோசனை, நீ சாகவே மாட்ட, உனக்கு ஒன்னா நடக்காது, வீட்டுக்கு வந்துட போறான்னு. அது ரொம்ப முட்டாள்தனம், அப்படி நம்ம சொல்ல வேண்டியது இல்ல, போய் சொல்றோம், போய் சொல்றோம். பாருங்களேன், ஒரு அளவுக்கு வயசான பிறகு நம்ம மரணத்தை சிந்திக்கவோ, மரணத்தை பத்தி யதார்த்தமான ரியலிஸ்டிக் எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இந்த பாடம் கற்றுக் கொடுக்குது. அவர் பாருங்களேன், ஒரு ஒரு சோர்வா அவர் பேசல, ஒரு சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. சில நேரங்கள்ல நம்ம வயசானவங்களை போய் பார்க்கும் போது அவங்களுக்கு அவங்க சாகுறோம், மரணம் எந்த நேரத்திலயும் வரணும், சும்மா நம்ம போய் ப்ராமிஸ் பண்ணுவோம், இல்ல உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க எல்லாம் சாக மாட்டீங்க, ஒன்னும் ஆகாது, நீங்க அருமையா வந்துருவீங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்றது வந்து சில தப்பான எண்ணங்களை அவங்களுக்கு ஏற்படுத்துறோம். அது ரொம்ப ராங். ஏன் ஓரளவுக்கு வயசானா அவங்க மரணத்தை பத்தி சிந்திக்கணும், அது நிச்சயமா நடக்க போது, என்னைக்காவது வரப்போதுன்ற யதார்த்தமா நம்ம பார்க்க கத்துக்கணும். அதை பத்தி யோசிக்க, அதுக்கு ஆயத்தப்பட ஆரம்பிக்கணும். இன்னும் ரட்சிக்கப்பட மக்களா இருந்த, ரட்சிக்கப்படாத மக்களா இருந்த யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படாத வயசானவங்க இருந்தா நம்ம ரொம்ப அவங்கள பத்தி, மரணத்தை பத்தி யோசிக்க அவங்கள தூண்டணும். நீங்க நல்லா ஆயிருவீங்க, எல்லாம் சரியாயிடும் இல்ல. ரட்சிக்கப்படாதவங்க இருந்தா, ஏன்னா அநேக நேரத்துல பராமரிப்புல ஆவியானவர் மரண எண்ணங்கள் அவங்கள ரட்சிப்புக்கு கொண்டு வர வழி நடத்துது. நமக்கு ரசிக்கப்படாத வயசானவங்க இருந்தா ஐயோ உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, தாத்தா நீங்க ஒண்ணு ஆகாது, இன்னும் நீங்க இன்னொரு 50 வருஷம் வாழ போறீங்க, உங்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணலாம், அப்படிலாம் பேசி இருக்கிறாங்க, உங்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணலாம், உங்களுக்கு சந்தோஷமா இருங்க, அவர் வயசு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறாரு. அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன, இந்த உலகத்தையே புடிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு இருக்கும் அவங்களுக்கு. இல்ல தாத்தா, இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க செத்துருவீங்க, செத்துருவீங்க, ஆனா நீங்க செத்துட்டா எங்க போவீங்கன்னு யோசிச்சிருக்கிறீங்களா, எங்க போவீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களான்னு அவங்களுக்கு யதார்த்தமான மரணத்தின் பத்தி எண்ணங்களை கொடுக்கறது நல்லது. ஏன்னா அந்த எண்ணங்கள் அவங்கள ரட்சிப்புக்கு நடத்தலாம். பாருங்க, ஏன்னா சுவிசேஷத்துல ஆண்டவர் செஞ்சிருக்கிற ஒரு அதிசயமான காரியம் என்ன தெரியுமா, இந்த ரோமன் கத்தோலிக் ஆளுங்களுக்கு இல்லைங்க, ரோமன் கத்தோலிக்ல இருந்தாங்கன்னா செத்தாலும் சாகுற, செத்தாலும் உனக்கு பரலோகத்துக்கு போவியா மத்தியஸ்தலத்துக்கு போவியான்ற நம்பிக்கையே கொடுக்க மாட்டாங்க அவங்க. செத்தாலும் ஏன்னா அவங்க கிட்டதான் வரணும், உங்க தாத்தா பாட்டி செத்துட்டாலும் அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், அப்பதான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்புவாங்க இல்லைங்களா. இந்த ரோமன் கத்தோலிக்ல இருக்கிறவங்களுக்கு சாகுற வரைக்கும் கூட ரட்சிப்பு நம்பிக்கை இல்லை. ஆனா உண்மையான காஸ்பல் நம்பிக்கை என்ன தெரியுமா, இயேசுவை நம்பி, இயேசு நம்ம பாவங்களை அவர் மேல எடுத்துக்கிட்டு சிலுவையில சுமந்து பலியாகி கல்றையில அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த தேவன், மரணத்தை ஜெயித்து எழுந்த தேவன், உன் நம்பிக்கை அவர் மேல வச்சுன்னா நீயும் உயிரோடு எந்திரிச்சு வருத, நீயும் இன்னைக்கு கண்ண மூடலாம் பரலோகத்துல இருப்பேன்ற நம்பிக்கையோடு மறிக்கலாம், உன் நம்பிக்கை இயேசு மேல இருந்துச்சுன்னா, அதான் காஸ்பல். அதை நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ரோமன் கத்தோலிக் ஆளுங்களுக்கு அது இல்லவே இல்லை, அதனால்தான் சாகும் போதும் துடிச்சுக்கிட்டே சாவாங்க. அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நம்ம வயசானவங்க கிட்ட பேசும்போது, ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தா மரணத்தின் பத்தி யதார்த்தமான உண்மைகளை அவங்களுக்கு சொல்லணும். இன்னும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா அது பெரிய ஆசீர்வாதம், நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட தானே போறீங்க, நாளைக்கு நடந்தா நாளைக்கு நடந்தா என்ன, அதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா, எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டீங்களா, அதை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. இதை பார்த்து படிங்க, மரணத்தை பத்திய யதார்த்தமான உண்மைகள், விசேஷமாக நம்ம இதை பார்த்து படிக்கணும். ஒரு வசனம் படிப்போம், சங்கீதம் 92, வயசானவங்களை பத்தி அது பேசும்போது சொல்லுது பாருங்க, 92:14 இருந்து படிப்போம்.
முதிர் வயதுல இங்கிலீஷ்ல முன்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த கர்த்தர் வந்து வயதானவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக அந்த வசனத்துல சொல்றாரு. முதிர் வயதுலயும் நீ கனி தந்து என்னவா இருப்பாய், பசுமையா இருப்பாய் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதமாக அந்த வசனத்துல ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றத நம்ம பார்க்கிறோம். யாராவது 80 வயசு ஆயிடுச்சு இன்னமும் மரணத்தை பத்தி அவங்க யோசிக்கலன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பாருங்க, அவங்களுக்கு சரியா சிந்திக்கலன்னு அர்த்தம். அது ரொம்ப ராங். மரணத்தை பத்தி யதார்த்தமான உண்மைகளை நம்ம பேச கத்துக்கணும். ஓகே, கடைசியாக வாலிபர்களுக்கு மிட்லேஜா இருக்கிறவங்க நம்ம என்ன இந்த பாடத்துல இருந்து படிச்சுக்கலாம்? மிட்லேஜா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நித்திய ஞானத்தை இதுல இருந்து படிச்சுக்கணும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கைய ஞானமா கால கூட பார்த்த பகுத்தறிவோடு வாழணும், விழித்திருந்து வாழணும். சோபர்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ்ல வந்து தெளிந்த புத்தியோடு இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கை வந்து ஒரு மயக்கத்துல நம்மள எப்ப பாரு இருக்க பார்க்கும், புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து. நோவா காலத்துல அப்படித்தான் இருந்தாங்களா? அதுல ஏதாவது தப்பு இருக்குதா? ஆனா திடீர்னு அவங்களுக்கு அழிவு வந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன அதெல்லாம் ஒன்னும் இல்லையே, ஏன் அழிவு வந்துச்சுன்னா இதேதான் வாழ்க்கை இப்படியேதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு போனதுனால. அப்படி ஒரு வாழ்க்கை முறை, அது பயங்கரமான முறைன்ற அந்த மாதிரி ஒரு மயக்கத்துல நம்மளும் போயிடலாம். இதுதான் வாழ்க்கை, நம்ம காலையில எந்திரிப்போம் இன்னும் அதேதான் போயிட்டு இருக்கோம், அதேதான் நம்ம வாழ்க்கை இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு போற ஒரு தெளிவில்லாம விழித்திருங்க. இந்த உலகத்தின் மயக்கத்துல மயங்கி ஒரு மயக்கத்துல வாழாதீங்க, விழித்திருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான், வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்றத உணர்ந்து பராமரிப்புல அதை உணர்ந்து உணரணும். அது நம்ம உணர்றது இல்ல, நமக்கு டிஃபால்ட் மோதல் என்னன்னா அதே தூக்கம் வந்துடும், அதுக்குரிய தூக்கம் வந்துடும். குசித்து குடித்து இதுதான் வாழ்க்கைன்னு போற மாதிரி நம்ம அடிக்கடி நம்மளை எழுப்பிக்கணும். அந்த அடிப்படி நம்மள எழுப்பிக்கிறதுக்கு விழித்திருக்கிறதுக்கு பராமரிப்புல ஆண்டவர் நமக்கு மத்தியில யார வைக்கிறாரு தெரியுங்களா? இந்த வயசானவங்களை வைக்கிறார். வயசானவங்களுக்கு நமக்கு மத்தியில இருக்கும் போது அவங்கள பார்த்து நம்ம படிச்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்க போறது இல்லை, நாம் விழித்திருக்க வேண்டிய ஒரு பாடத்தை நம்ம படிக்கணும். பாருங்களேன், ஒரு ரியலிசம், மரணத்தை பத்தி, வாழ்க்கை நம்ம வயது வயதாக போகுது, நம்ம இது நிரந்தரம் இல்லைன்ற வாழ்க்கையின் பாடத்தை நம்ம படிக்கணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, நம்ம வாழ்க்கையை ஒரு காணல் நீராக இன்றிருந்து நாளைக்கு போற ஒரு வாழ்க்கை அல்ல. அப்படியெல்லாம் நம்ம நம்புறதே கிடையாது. ஆனா வயசானவங்களை பார்த்தா கொஞ்சம் அந்த நம்பிக்கை வரும். அது நம்ம எதுவும் ஏத்துக்கிறதே இல்லை, அதனாலதான் ஞானமே நமக்கு வர்றது இல்லை. அதை உணரும்படிக்கு ஒரு பெரிய வயசான பிரசங்கி இருப்பாரு. அவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது தன்னுடைய வாலிப நாட்கள்லாம் சொல்லுவாரு, ஒரு 30 செகண்ட்ல சொல்லி முடிச்சிருவாரு. உங்களுக்கு சொல்லி முடிச்சனே, எனக்கு இப்ப பார்க்கும் போது அது சர்ன்னு ஓடணுமா தான் இருக்குது என் வாழ்க்கை. நீங்க ரொம்ப நாள் வாலிபர்களே, உங்க ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆசினி, டோன்ட் திங்க் யூ ஹேவ் சோ மச் டைம் டு பிகம் ஓல்டு மேன். சீக்கிரம் ஓடிடும் வாழ்க்கை. சீக்கிரம் 10th பண்ணுவேன், காலேஜ் பண்ணுவேன், அப்புறம் லைஃப் ஆகும், மேரேஜ் ஆகும், திடீர்னு பிக்கம் ஓல்டு மேன். சீக்கிரம் ஓடிடும் வாழ்க்கை. பாருங்களேன், இந்த ஞானத்தை நம்ம படிக்கணும். வாலிபர்களும் யூத் மக்களும் படிக்கணும். டைம் எப்போ நமக்கு இருக்காதுங்க. நமக்கு சீக்கிரம் அப்படி ஓடும் போது என்ன ஆகும், சீக்கிரம் நீங்களும் நானும் பாட்ஜிலா மாய ஆகி நம்ம கண்ணு சரியா தெரியாது. ஆல்ரெடி தெரியாம இருக்குது சில பேருக்கு. பைபிள படிக்க முடியாது, பைபிளே படிக்க முடியாது, காது கேட்காது, பிரசங்கம் கேட்க முடியாது. என்ன தான் ஏர்போன் போட்டாலும் ஒன்றும் கேட்காது, காது கேட்காது. அதுக்கப்புறம் புலன்கள் மங்கி போகும், சபைக்கு நடந்து வர முடியாது, எந்திரிக்கவே கூட முடியாம போயிடலாம். சீக்கிரம் நடக்கும், வாலிபர்களா இருக்கிற நமக்கு சீக்கிரம் நடக்கும். நீங்க நம்புறீங்களா? சீக்கிரம் நடக்கும். பார்ஜிலா மாதிரி நீங்களும் நானும் ஆயிட முடிய, கண்ணு கேட்காது, காது கேட்காது, சர்ச்சு கூட வந்து கிருபையின் சாதனங்களை பயன்படுத்த முடியாது. வீட்டுல இருந்தாலும் கிருபையின் சாதனங்களை என்ன யூடியூப் போட்டாலும் ஒன்னும் கண்ணு கேட்கலையே, ஒன்னும் தெரிய மாட்டேன், பாசிலே தெரிய மாட்டேன்ற வீடியோல கண்ணே காது கேட்க மாட்டேன் அப்படின்னு நமக்கு வரும். வரும், நிச்சயமா வரும். அதை பாக்குற நாம், நமக்கு நடந்து கூட வர முடியாத நிலைமையில வருகிற நாம், வேத காலம் நம்ம என்ன படிச்சோம், அறிவுல வளரணும், அன்புல வளரணும். இயேசு கிறிஸ்து வருகையின் நாட்கள் வரப்போகிற போது நம்ம மனது சத்தியத்தினால் நிறந்தி அறிவுல வளர்ந்தா, பகுத்தறிவு இருந்தா தானே நம்ம அவருடைய நாள கனிகளால நம்ம சந்திக்க முடியும். சீக்கிரமே வயசார நிலைமைக்கு போயிட்டோம்னா எங்கெங்க வரப்போகுது? ரொம்ப நாள் பைபிள் இன்னைக்கு படிக்காம தூசு அடிச்சுக்கிட்டு இருக்கா? ரொம்ப நாள் அந்த பைபிள பார்க்காம இருக்கிறீங்களா? கூடிய சீக்கிரம் வரும்போது அந்த பைபிள பார்க்கவே முடியாது, உங்க கண்ணாயிடும். பயமா இல்ல உங்களுக்கு? அது நினைச்சா பிரசங்கத்தையே கேட்க முடியாத நாட்கள் வரும். கிருபையின் சாதனங்களை எதுவுமே படிச்சு அறிவுல வளராம, பக்தியில வளராம, பரிசுத்தில வளர முடியாத நாட்கள் சீக்கிரம் வரப்போகுது. அப்படி இருக்கிற நாம், அதை உணர்ற நாம், காலத்தை மிகுதிப்படுத்தணும் இல்லையா? யோசிச்சு பாருங்களா, இது எவ்வளவு பெரிய பாடம். வயசானவங்க நமக்கு மத்தியில அந்த வயசானவங்களை ஏன் வைக்கிறாரு? இப்படியே இருந்து உன் வாழ்க்கைய வீணடிக்காத, நேரத்தை வீணடிக்காத பாரு. அவங்கள மாதிரி நீ சீக்கிரமே இருப்போற. உனக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய வேலை இருக்கு. நீ இந்த வாழ்ற சின்ன வாழ்க்கையின் அடிப்படையில, வளர்ச்சியின் அடிப்படையில தேவனுக்கு நித்திய மகிமை சேர்க்கிற அளவுக்கு நீதியின் கனிகள் வாழ்க்கையில நிரம்பணுமே. எங்க இருக்குது கனி? எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்? நாம் எப்ப வளர போறோம்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரிட்டையர்ட் ஆயிட்டு படித்த படிக்க ஆகும்போது ஃபுல் பைபிள் படிப்போ போறேன், நான் ஃபுல்ல பிரசங்கத்தை கேட்க போறேன், நான் காது கேட்காதே கண்ணு தெரியாதே என்ன அப்ப கேட்க போறேன், நீ என்ன உணர போற? யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பாடம். அன்னைக்கு இன்னைக்கு நல்லா வார்த்தைகளை பயன்படுத்தி சிந்திச்சு கூறு கேட்டு போச்சுன்னுவாங்க. அந்த கூறெல்லாம் இன்னும் கெட்டு போல, நமக்கு கூறு கேட்டு போச்சுன்னா நம்ம என்ன பேசணும்னே தெரியாது. ஒரு தாட்டை பேசுவோம், திடீர்னு இன்னொன்னு பேசுவோம். வயசானவங்க அப்படித்தானே, இன்னொன்னு பேசிட்டு என்ன என்ன பேசிட்டு இருக்கிறேன்னு இருக்கும். ஏன்னா அது மூளை கெட்டு போச்சு. நமக்கு இப்ப நல்லா இருக்குது மூளை. வார்த்தைகள் பேசும்போது அவங்க ஏதோ சொல்ற மாதிரி சொத்து சொத்துன்னு பேசுவாங்க. பல்லு கூட சரியா இருக்க சொத்துன்னு இருக்கும். இப்போ நமக்கு வாய் நல்லா இருக்குது, மூளை வேலை செய்து, இப்போ போய் காஸ்பல நம்ம சொல்லாம எப்ப சொல்ல போறோம்? மூளை சொத்து மூளை கூறு கெட்டு போகும்போது யோசிக்க கூட முடியாது என்ன ஏசு செஞ்சாருன்னு. நமக்கே நாலு வாட்டி யோசிக்கணும். அந்த நிலையிலேயே காஸ்பல போய் சொல்ல போறோம். அப்பவா வாய தொடர்ந்து இயேசுவை பத்தி பேச போறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பங்கள், நித்திய கனமகிமை வரப்போற கனி கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் குறுகிய காலமானது. நீங்களும் நானும் கூடிய சீக்கிரம் பாரதிலாவை ஆக போறோம். எவ்வளவு பெரிய நித்திய பாடத்தை இது கத்துக் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த பாடத்தை நம்ம படிக்கணும். அந்த நாட்கள்ல உட்காந்துக்கிட்டு ஆத்ம ஒன்றும் ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். மன பாடமா ஒரு பாட்டை படிச்சுக்கோங்க, அந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்க முடியும். நீங்க உங்களுக்கே பாடிக்கணும். ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காமல் வெக்கத்தோட ஆண்டவா, பார்க்க முடிஞ்சிச்சு ஆண்டவா, காலம் போச்சே ஆண்டவா. நல்லா எழுதி இருக்கிறாரு அவர். அந்த நேரத்துலதான் பாடினார். வயசான இன்னுமே சந்தர்ப்பம் இல்லையே. நம்ம பார்த்து படிக்கணுங்க. நித்திய ஞானத்தை பாரதிலா வந்து தனக்கு பாரோன்னு நினைச்சார். அது ஒரு முக்கியமான ஞான பாடத்தை படிக்கணும். பாரோன்னு நினைச்சார். நம்ம பாருங்களேன், நம்ம அப்படி பழைய காலங்கள்ல எனக்கு படிச்சிருக்கிற சில ராஜாக்கள் வந்து அவங்க விழித்திருக்கணும், ரொம்ப இதா இருக்கணும்னு சொல்லி ரெண்டு வயசானவங்களை கூடவே வச்சிருப்பாங்களாம். இந்த ராஜா ரொம்ப குடிச்சு வெறிச்சு எல்லாம் போகும்போது அந்த வயசானவங்க வந்து அவர் காதுல ஓதுவாங்களா, ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒண்ணு சொல்லுவா, இந்த பக்கம் ஒன்னே சொல்லுவாங்களா, என்ன தெரியுங்களா? அதுக்குன்னு அயர் பண்ணி வச்சிருப்பாங்களா, என்ன ராஜா நீ சீக்கிரம் செத்துருவேன் உண்மை அப்படி வச்சிருக்காங்க. கதைகளை படிச்சு பாருங்க. ராஜா நீ சீக்கிரம் செத்துருவேன், சீக்கிரம் வயசாயிரும் உனக்கு அப்படின்னு. இந்த பக்கம் வயசாயிரும் செத்துருவேன்னு சொல்லுவாங்க. ஏன் அது சொல்லும் போதுதான் இந்த உலகத்துல ரொம்ப மயங்கி, இந்த உலகத்துல லயித்து போய், இந்த உலக இன்பங்கள்ல குடி வெறியில லயத்து போய், இந்த உலகத்துல எல்லாம் மயங்கி போய், நான் இன்னும் போறேன், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம உற்ற போறேன்னு ஒரு விழிப்பப்பத்தான் கொடுக்குமா. இல்லைன்னு அதே மயக்கத்துல லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ராஜா ஞானமான ராஜாக்கள் அப்படி வச்சிருப்பாங்க. ஆண்டவர் பராமரிப்புல நமக்கு அப்படி ஒரு சலுகை ஏற்படுத்தி இருக்காருங்க. வயசானவங்க நமக்கு மத்தியில் ஆண்டவர் வேணும்னு வைக்கிறார், சர்ச்சில் வேணும்னு வைக்கிறார். ஏன் அவங்க தான் நம்மளுக்கு விழித்திருக்கிறதுக்கு பாடம் இல்லைங்களா? அநேக காரியங்களை உதாரணமாக அவங்க பாரமா நம்ம நினைக்கவே கூடாது. அது ஆசீர்வாதம் அவங்க நமக்கு இல்லைங்களா? வாழ்க்கை இந்த பொருளாதாரம் நிறைஞ்ச தற்காலிக வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நமக்கு ஞாபகப்படுத்துறவங்க அவங்க தான். நித்திய பரலோகம் தான் உண்மையானதுன்றத ஞாபகப்படுத்துறவங்க அவங்க தான். அது எவ்வளவு பெரிய ஊழியம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஊழியம். அவங்க ஒரு பெரிய சாட்சி, ஒரு பாரமா நம்ம நினைக்க கூடாது. இந்த உலகம் எவ்வளவு மாயானது, இந்த உலகம் சீக்கிரம் முடிய போகுது, நித்தியம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது, நம்ம காலத்தை மிகுதிப்படுத்தணும்னு நமக்கு ஞாபகார்த்தங்களா, அடையாள சின்னங்களாக நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறவர்கள் வயதானவர்கள். ஒரு 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 சாட்சிகள் அவங்க, ஒரு பெரிய காதுல சில நேரங்கள்ல அவங்களுடைய அவங்களுடைய தொந்தரவா இருக்கலாம் வயசானவங்க. ஐயோ கொஞ்சம் பாரமா இருக்குதேன்னு, ஏன் அது ஜோரம் காதுல ஓதும் படிச்சு. நீ மறந்துடாத, நீ ஆக போற சீக்கிரம், சீக்கிரம் காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, உனக்கு வயசாக போகுதுன்னு ஜோரா காதுல கும்னு குத்துற அளவுக்கு அந்த மாதிரி வயசானவங்களை வைக்கிறாராம். அந்த பாடத்தை படிக்கிறது இல்ல, என்னவோ நம்ம சதா காலம் வாலிபர இருக்கிற மாதிரி அவங்கள கசந்துக்கிறது, அவங்கள பாரமா பாக்குறது, அப்படி இருக்கிறோமா? ஆண்டவருடைய பாடத்தை படியில ஏன் ஆண்டவர் மோசே எழுதியா, ஆண்டவரே எங்கள் நாட்களை நாங்கள் ஞானமுள்ள வாழ்க்கையை வாழும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரு. நம்ம காலம் முடிஞ்சிட போது, சீக்கிரம் முடிய போதுன்ற அறிவு இருந்தாதான் ஞானத்தோடு நம்ம வாழ்வோம், அறிவோடு வாழ்வோம், இருக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்குவோம். ஒருவரும் வேலை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுது, நம்ம வேலை செய்யக்கூடாத ராக்காலம் நமக்கு வந்துடப்போகுது. நம்ம என்ன செய்ய போறோம்? ஞானத்தோடு வாழ்வதற்கு இந்த பாடத்தை நம்ம படிப்போம். நீங்க 80 வயசு வரைக்கும் வாழ்வீங்களா எனக்கு தெரியல. ஆண்டவர் ஒருவேளை அந்த அளவுக்கு விட்டாருன்னா இப்ப இருக்கிற பலன் உங்களுக்கு இருக்காது, இப்ப இருக்கிற வாலிபம் உங்களுக்கு இருக்காது, இப்ப இருக்கிற பகுத்தறிவு உங்களுக்கு இருக்காது. ஆகவே இப்ப இருக்கிற நேரம் எனர்ஜி எல்லாத்தையும் பிரயோஜனமா செலவிடுங்க, காலத்தை மிகுதிப்படுத்துங்க. சாலமன் நமக்கு ஒரு எக்லிசியாஸ்டஸ்ல ஒரு பாடத்தை போட்டிருக்கிறாரு, ஒரு வயதான லேடிய பார்த்து கவனிச்சு உருட்டு பாருன்ற ஞானி எழுதுறார். அந்த வயதான லேடி கூண் வலிஞ்சிருக்கு, நிமிந்து கூட நடக்க முடியல, கண்ணெல்லாம் சரியா பார்க்க முடியல, பாட்டு வருது, காது கேட்கல. ஒரு பாலமன் சொல்றாரு, நடந்து வரும்போதே நடுங்கிட்டு வருது. நீங்க கவனிச்சு பாக்குறீங்களா? எங்க பாக்குறோம்? வயசானவங்களை பாக்குறதே கஷ்டமே நமக்கு. அத பாருன்றார். ஏன்? ஒரு படமாக பாரு, அத பார்த்துட்டு உன்னுடைய வாலிப நாட்கள்ல அத பாரு, நல்லா பாத்துக்க, உன் சிருஷ்டிகர உன்னுடைய வாலிப நாட்கள்ல நினைச்சு பாரு. ஏன்? கூடிய சீக்கிரம் நீயும் அப்படித்தான் ஆயிடுவ. அதை நினைச்சு பார்த்தா தான் உன் வாழ்க்கைய ஞானமா நீ வாழ. அதை ஞாபகப்படுத்தும்படிக்கு ஒரு சின்னமாக வச்சிருக்கார். ஆகவே இதுதான் ஞானங்களை படிக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை வயசானவங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன், ஒரு போதும் நீங்க சர்ச்சுக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு வயசாச்சு, நான் போய் ஆடி அசைஞ்சு நான் என்ன பண்ண போறேன் சர்ச்சுலன்னு நினைக்காதீங்க. வரப்போற வயதானவங்களுக்கும் சொல்றேன், ஏன் நீங்க இந்த சபையில மிகப்பெரிய ஊழியத்தை செய்வீங்க. ஏன்? எத்தனையோ நான் பரலோகத்தை பத்தி சொல்லலாம், காலத்தை மிகுதிப்படுத்த பத்தி சொல்லலாம், மரணத்தை பத்தி சொல்லலாம், நான் சொல்லாத நான் ஒரு வரியில நீங்க அதை சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பாதிப்பு, நீங்க சொல்ற பாதிப்பு எத்தனை பிரசங்கம் எடுத்தாலும் என்னால முடியாது. அருமையான ஊழியத்தை ஒருபோதும் பாரம் இல்லை. நீங்க தேவனுடைய மக்களுக்கு முன்பதாக ஆண்டவர்களை வச்சிருக்கிற அருமையான ஊழியம் செய்வதற்கு, பாசிலாவை வச்சு சாலமனுக்கு எவ்வளவு அருமையான, இது தாவீது எவ்வளவு அருமையான ஊழியமா இருந்திருக்கும். பாரதிலா அங்க இருந்தா தாவீது இன்னொரு 60 வயசு அவருக்கு, இன்னொரு 20 வயசுல அவருக்கும் வயசாயிடும். பாரதிலா காண்டி கூட இருந்ததா இன்னும் ஞானமா தாவீது வாழ்ந்திருப்பாரு. அதே மாதிரி எங்களை ஞானமா வாழ்வதற்கு, ஞானத்தோடு வாழ்வதற்கு, பரலோகத்தை நோக்கி வாழ்வதற்கு உங்களை வச்சிருக்காரு. உங்களுக்கு வருவால நீங்க உங்க ஒன்னு உணர்வுகள்லாம் எனக்கு இல்லையே, எனக்கு பாரமா இருக்குதே, ஒரே இடத்துல இருக்கலாமே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம், மறிக்கிறதுக்கு என்னமா இருக்கு. அதாவது அதுதான் உங்களை சபையில இருப்பதற்கு ரொம்ப தகுதி உள்ள ஆட்களா மாத்து. சபையில ரெகுலரா வர்றதுக்கு உங்களை காண்டவர் தகுதி உள்ள ஆட்கள். ஏன்? அப்படிப்பட்ட ஆட்களை வச்சுதான் ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறார். வயதானவங்களை அதை மனசுல வச்சுக்கணும். நம்ம ஜபம் பண்ணலாம். நல்ல தேவனே, இந்த வேலையிலையும் இந்த பார்சிலாவை பார்த்து அநேக பாடங்களை நாங்கள் பார்த்து படிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். இந்த பாடங்களை நினைத்து பார்க்க ஆண்டவரே, இந்த ஞானத்தை நாங்கள் சிந்தித்து பார்த்து ஞானத்தை படிக்க உதவி செய்யும். மோசே சொன்ன மாதிரி ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தோடு வாழ்வதற்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த பார்சிலாவை பார்த்து நாங்கள் படிக்க உதவி செய்யுங்கள். இன்னும் சில உருண்டு ஓடுகிற நாட்கள் தான், இன்னும் சிலது பூமி சுத்துகிற சுத்தல் தான், இன்னும் சில வாரங்கள் மாதங்கள் வருஷங்கள் நாங்களும் ஒரு நாள் பார்சிலாவை மாறிடும் ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக கண்ணு தெரியாது, காது கேட்காது, நடக்க முடியாத ஒரு நிலைக்கு வருவோம். காலம் இருக்கும்போது அதை பிரயாசப்பட்டு நாங்கள் வளர, கிருபையில வளர, கிருபையின் சாதனங்களை வளர, காலத்தை மிகுதிப்படுத்த ஞானத்தை கொடுக்கும், ஞானத்தோடு வாழ கற்றுக்கொடும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.